السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் உங்களை அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒன்றிலே சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் அருளினான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுவதற்காக வேதத்தை இறக்கினான். அந்த வேதத்தை இறக்குவதற்காக அவன் ஒரு தூதரை நமக்கு தேர்ந்தெடுத்தான். அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டுவதற்காக வேதத்தை இறக்கினான். அந்த வேதத்தை இறக்குவதற்காக ஒரு தூதரை தேர்ந்தெடுத்தான். தூதரை அனுப்பினான். எப்படி அனுப்பினான்? தேர்ந்தெடுத்து அனுப்பினான், சும்மா அனுப்பிடல. சில பேர் அப்படித்தான் வணங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினான், தர்பியத்து செய்து அனுப்பினான், அந்த தூதருக்கு கற்றுக் கொடுத்து அனுப்பினான், இறுதி வரை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தான். அந்த தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நபியை சொல்லுங்கள், என் இறைவா இல்மை எனக்கு அதிகப்படுத்தித்தா, இல்மை எனக்கு அதிகப்படுத்தித்தா. அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், அந்த குர்ஆனை நபிக்கு கற்றும் கொடுத்தான். வார்த்தைகள் வசனங்கள் இறக்கப்பட்டது போன்று வசனங்களுடைய பொருளும் வசனங்களுடைய கருத்துகளும் நபிக்கு அல்லாஹுவால் கற்பிக்கப்பட்டன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டு நபியை நீங்க எப்படி வேணாலும் புரிஞ்சுக்குங்க, அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டோம் என்று சிலர் சொல்வதை போல, அப்படியா இல்லை? எனது நோக்கம் என்ன, இந்த வசனத்தை கொண்டு எனது நோக்கம் என்ன என்று அல்லாஹு தஆலா நபிக்கு புரிய வைத்தான். இப்ப நீங்க ஆதாரம் கேட்பீங்க, சரியா? சூரா அல் மாயிதால ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, பல்லுக்கு பல்லு, பழிக்கு பழி, வல் ஜுருஹ் கிஸாஸ் அப்படின்னு சட்டத்தை இறக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சம்பவம் வந்துச்சு. அந்த சம்பவத்தில் ஒரு பெண் வாதியாக இருந்தார்கள், பிரதிவாதி கணவர். அல்லாஹ்வின் தூதரை என் கணவர் அரஞ்சிவிட்டாரு, அடிச்சுவிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் முறையிட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்லிட்டான், கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லு, ஒரு ஜுருஹ் கிஸாஸ், அடி தடி காயம் எதுவா இருந்தாலும் அதுக்கு பழிக்கு பழின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே உன் கணவன் உன்னை கூப்பிட்டு திருப்பி அடிச்சிட வேண்டியதுதான். எப்படி உன்னை அடிச்சானோ அதே போல அடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அல்லாஹு அக்பர். இங்கேதான் நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். எப்படி அல்லாஹுவின் புறத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்கள் மூலமாக சில தவறுகளை அல்லாஹுவே நிகழ்த்தி அதை அல்லாஹுவே திருத்திக் கொடுத்து நமக்கு படிப்பினையை வைத்தான். புரிகிறதா? சஹாபாக்கள் மூலமாக சில தவறுகளை அல்லாஹுவே நிகழ்த்தி அந்த தவறுகளுக்குள்ள தண்டனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க வைத்து மனித சமுதாயத்திற்கு சஹாபாக்களை முன்மாதிரியாக ஆக்கிவிட்டான். எப்படி? இப்ப ஜினாவுக்கு தண்டனை, கல்யாணம் முடித்து ஜினா செய்திருந்தால் கல்லறிந்து கொல்ல வேண்டும், சரியா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில அப்படி ஒரு குற்றமே நடக்கல, வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இன்றைய காலத்துல மக்கள் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சட்டமாங்க, அந்த காலத்துல ஏன் இது வந்து எங்கேயுமே நடக்கல, அந்த காலத்துல நடந்திருந்து இது அப்ளை செய்யப்பட்டிருந்தா நம்ம சொல்லலாம், அந்த காலத்துல நடந்திருந்து இந்த சட்டம் பின்பற்றப்பட்டிருந்தால் நம்ம சொல்லலாம், அதனால இந்த மாதிரி கடுமையான சட்டத்தெல்லாம் நம்ம மக்களுக்கு அமல்படுத்த முடியாது என்று பின்னால் வரக்கூடியவர்கள் சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தில் செயல்படுத்த முடியாத சட்டத்தை மார்க்கத்திலே வைக்க மாட்டான் என்பதை நிரூபிக்கும் விதமாக அந்த தோழர்களிலேயே ஒருவர் மூலமாக அந்த செயல் நடந்து ரசூலுல்லாஹுவாலேயே அந்த தீர்ப்பும் கொடுக்கப்பட்டு அந்த தண்டனையும் நிறைவேற்றப்பட்டு நமக்கு அல்லாஹு தாலா சட்டத்திற்கும் சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கும் உதாரணத்தை ஆக்கிவிட்டான். புரியுதா? அதை புரிஞ்சுக்காம சில பேர் சஹாபாக்களா அவங்க தப்பு பண்ணலையா, எப்படி எடுக்கிறார்கள், எந்த கோணத்திலே பார்க்க வேண்டும், இந்த கோணத்திலே பாருங்கள், அவர்கள் தவறுகளை செய்தார்கள், அந்த தவறுகளுக்குரிய தண்டனைகளை மனமு வந்து பெற்றார்கள், வலுக்கட்டாயமா புடிச்சிட்டு வந்து கையங்காலையும் கட்டி போட்டா மாயிதை அடித்தார்கள், காமிதியா பெண்ணை அடித்தார்கள், மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்கள் திரும்ப திரும்ப அனுப்புகிறார்கள் அந்த காமிதியா பெண்ணை, வயிற்றுல கற்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, நீ நான் தப்பு செஞ்ச போ, குழந்தை பெற்றவனை வான்னு சொல்லி யாரையாவது பின்னாடி செக்யூரிட்டி அனுப்புனாங்களா, பாத்துக்க வீட்டை அடையாளம் வச்சுக்கன்னு சொல்லி, இல்லையே எங்கேயாவது பூமியில சென்று தப்பித்திருக்கலாமே, அப்படி செய்யவில்லையே. குழந்தை பிறந்தவனை தூக்கிட்டு வர்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் குழந்தை பிறந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அது பாலை மறக்கட்டும், உணவை சாப்பிட ஆரம்பிக்கட்டும். திரும்ப வர்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் 9 மாசத்திலேயே பாலை மறக்க வச்சுட்டேன், கையில ரொட்டி துண்டு இருக்கு பாருங்க மென்னு சாப்பிடுதுன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா அங்கே தக்வாவுக்கு உதாரணத்தை ஆக்கினார். வழிகாட்டுகின்ற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி நமக்கு உதாரணமாக அல்லாஹ் ஆக்கினார். சரி, இப்ப நம்ம திரும்ப போவோம். எங்க போவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க புருஷனை அடிக்கணும்ட்டாங்க, மனைவிமார்களுக்கு எல்லாம் கீழே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இனி நமக்கு கிடைச்சிருக்கா சட்டம், எப்படி நீ ஆப்பை எடுத்தியா நான் சட்டை ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க, கீழே நினைச்சிட்டு இருக்கலாம். கீழே பெண்கள் கேட்கிறாங்கல்ல, இப்ப பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா உடனே ஆயத்தை இறக்கிட்டான். என்ன ஆயத்தை இறக்கினா? சூரா தாஹா 20வது அத்தியாயத்துல 114வது வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். என்ன இறக்குனா? وَلَا تَعْجَلْ بِالْقُرْآنِ مِنْ قَبْلِ أَنْ يُقْضَى إِلَيْكَ وَحْيُهُ. நபியே, குர்ஆன் இறக்கப்பட்டு அதனுடைய விளக்கம் உங்களுக்கு கற்பிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த ஆயத்தை வைத்து சட்டம் சொல்லாதீர்கள். யா அல்லாஹ், நபி அரபி தெரிந்தவர்கள், வஹி இறக்கப்படுகிற ஒரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களே குர்ஆனுடைய வசனத்தை நேரடியாக வைத்துக் கொண்டு உடனே சட்டம் சொல்லிவிடக் கூடாது என்று ரப்பு சொல்கிறான். வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா, யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை எனக்கு கொடு என்று நபியே நீ என்னிடம் கேள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இன்னைக்கு சில பேர் தர்ஜமாவை எடுத்துட்டு வந்துட்டு இந்த பாருங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சந்திரனை அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான், ஹிசாபா, கணக்குக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்ப என்ன செய்யணும், நோன்பு வைக்கும் போது கணக்கு படி நோன்பு வைக்கணும். அப்ப எங்கே சென்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த வசனம் யார் மீது இறக்கப்பட்டது? லிதஅலமு அதது ஸனீன வல் ஹிஸாப். இந்த வசனம் யார் மீது இறக்கப்பட்டது? வகத்தரஹு மனாசில். இதெல்லாம் யார் மீது இறக்கப்பட்டது சொல்லுங்க, உங்கள்ட்ட தான் கேக்குறேன். யார் மீது? ரசூலுல்லாஹின் மீது இறக்கப்பட்டது. அந்த நபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலால், பிறைய பார்க்காத வரைக்கும் நோன்பு வைக்காதீங்கன்னாங்க. வலா துஃப்திரு ஹத்தா தரவுல், பிறைய பார்க்காத வரைக்கும் நோன்பு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நபிதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறை தெரியவில்லை என்றால் ஷாபானின் மாதத்தை 30 முழுமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சித்து பாருங்கள், யா அல்லாஹ் கைர். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி நபியை கண்டித்தான். கண்டித்துட்டு அதுக்கப்புறமா சூரா அன்னிசாவுடைய 34 வசனம் இறங்குகிறது, அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, நபியே ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், அவர்களுக்கு தர்பியத்து கொடுப்பவர்கள், பெண்கள் தெரிந்து ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு தர்பியத்து கொடுக்க வேண்டியவர்கள் ஆண்கள். அப்ப பெண்களிடத்திலிருந்து ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா அறிவுரை சொல்லட்டும், அதற்கு பிறகு அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கட்டும், அதிலும் திருந்தவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள். அப்போ ஒரு ஆணுக்கு பெண்ணை தர்பியத்து செய்வதற்காக அடிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே, அந்த அடிக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குறதுக்கு சட்டம் போட்டுறாதீங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ், புரியுதுங்களா இல்லையா? எதுக்காக வேண்டி அடிக்கணும்? தர்பியத்துக்காக. தொழவில்லை என்றால், தொழுகையிலே அலட்சியமாக இருந்தால், நோன்பிலே அலட்சியமாக இருந்தால், ஹிஜாபிலே அலட்சியமாக இருந்தால், கீழ்ப்படிந்து நடப்பதிலே அலட்சியமாக இருந்தால், சட்டங்களை வரம்பு மீறினால் அப்போது எதற்கு அல்ல, சாப்பாட்டில் உப்பு தூக்கி கொஞ்சம் கூட போட்டுட்டாப்ல தெரியாதனால முதல் தடவை சமைக்கிறாப்ல அதுக்கு அறையல், சட்டையை ஒழுங்கா அயன் பண்ணல அதுக்கு ஒரு குத்து, அப்படி இல்லை, அதற்காக இல்லை, நப்சுக்காக இல்லை, யாருக்காக? அல்லாஹ் ரப்புக்காக. ஒழுக்கத்தை பேணாத போது ஆனா அதுலாம் விட்டுருவாங்க, ஹிஜாப் இல்லாம போவாங்க, வாசல்ல நின்று மணிக்கணக்கா பால்காரன்ட்டையும் காய்கறிக்காரன்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் ரோஷம் வராது. எங்க ரோஷம் வரும்? இவருக்கு சாப்பாடு சமைக்கிறது இவருடைய விருப்பத்துல ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா அங்கே ரோஷம் வரும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்கு இந்த உதாரணம், நான் சொன்ன உதாரணம் புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா குர்ஆனை நபியினுடைய மொழியிலே இறக்கினான். எப்படி வசனங்கள் இறக்கப்பட்டனவோ அது போன்று சொல்லுங்க, அந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது இஜ்திஹாத் ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியிலே தவறு நடந்து விட்டால் உடனடியாக அல்லாஹ் திருத்தி விடுவார். புரியுதா? பத்ருடைய கைதிகளின் விஷயம் மற்றொரு உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்தார்கள் என்ன செய்வது என்று. சரி, பிணை வாங்கிக் கொண்டு இவர்களை உரிமையிட்டு விடலாம் என்று நினைத்தார்கள், செய்து விட்டார்கள். அல்லாஹ் அடுத்து வசனத்தை இறக்கினானா, மா கான லிநபியின் அன் யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். நபியே, கைதிகளை, அதாவது போரிலே நீங்கள் கைதிகளை பிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள், போர் மைதானத்திலே எதிரிகளை கொன்று குவியுங்கள். எப்ப போர் என்று வந்துவிட்டதோ, உங்களை எதிர்க்க அழித்தொழிக்க வந்து விட்டார்களோ, அங்கே அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு பிறகு பிணை வாங்கலாம் என்று நினைக்காதீர்கள். உங்களை அழிக்க வந்த எதிரிகளை எவ்வளவு முடியுமோ, ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், எங்க இறக்கம் காட்டுமோ அங்கதான் இறக்கம் காட்டணும், அதான் இஸ்லாம். அப்படின்னு ஆயத்தை இறக்கிட்டு, நபியே நீங்க செஞ்சது சரியில்லை, இது உங்களுக்கு தகுதியானதல்ல, துரிதுன அர்த துன்யா, துன்யாவுடைய செல்வத்தையா நீங்கள் எல்லாம் விரும்புகிறீர்கள் என்று நபியையும் பார்த்து எல்லா மூமின்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். அப்ப இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது, எதை உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய வஹி பாதுகாக்கப்பட்டதென்றால் இன்று சில நவீன அறிவாளிகள் சொல்வது போன்று குர்ஆன் மட்டும் பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்று நவீன விஞ்ஞானிகள் சொல்கிறார்களே, அப்படி அல்ல. குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டது, அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கின்ற நபியினுடைய சுன்னாவும் பாதுகாக்கப்பட்டது, ரசூல்லா காலத்தில் பாதுகாக்கப்பட்டது, அதுக்கப்புறமா குழப்பம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்ப மார்க்கமே பாதுகாக்கப்படவில்லை. மார்க்கம் என்றால் என்ன? குர்ஆன் மட்டுமா மார்க்கம் சொல்லுங்க? மார்க்கம் என்றால் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் மார்க்கம், குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கம். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, ஹதீஸ் பாதுகாக்கப்படவில்லை என்றால் அப்ப மார்க்கம் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்ல வருகிறார்கள் அவர்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். இந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒருவன் சந்தேகப்படுகிறான் என்றால், நபி வழியிலே சந்தேகப்படுகிறான் என்றால், அவனுடைய சந்தேகம் எங்கே இருக்கிறது? குர்ஆனிலே இருக்கிறது. இப்ப சமீபமா ஒன்று கேள்விப்பட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கருஞ்சீரகத்தை பற்றி, அது ஷிஃபா என்று சொன்னார்கள், மௌத்த தவிர உள்ள எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா என்று சொன்னார்கள். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, நவீன விஞ்ஞானி அப்ப ஷிஃபான்னு சொன்னா ஒரு எய்ட்ஸ் நோயாளிக்கு இதை கொடுத்து பாருங்க, அவர் உடல் சுகமாயிட்டார்னு சொன்னா நாங்க இந்த ஹதீஸை ஏத்துக்கிறோம், இல்லைன்னு சொன்னா இந்த ஹதீஸ் பொய், டுபாக்கு வார்த்தையை பார்த்தீங்களா, இந்த ஹதீஸ் பொய், போலியான ஹதீஸ் முடிவு பண்ணிடுவாங்க. இப்ப இவரிடத்துல நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம், அல்லாஹு தஆலா தேனை பற்றி சொல்லும் போது தேன் நோய்களுக்கு ஷிஃபா என்று சொல்கிறானே, இப்போது ஏன் இந்த இதே அளவு போல அங்கே நீங்கள் பார்ப்பதில்லை? அப்ப பார்த்து என்ன சொல்ல போறீங்க? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் அடுத்து குர்ஆனையும் மறுப்பதற்கு நெருங்கி விடுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான. மிருகங்கள் பேசியதை நம்ப முடியவில்லை என்றால், குர்ஆனிலே எத்தனை மிருகங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஹுதுஹுதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் அவனுடைய அறிவின் அளவுகோலை கொண்டு பார்த்தால் எதைத்தான் புரிந்து கொள்ள முடியும்? தான் சாப்பிடுறது அது செரிச்சு சீரணமாகி இரத்தமா மாறி உடல்ல சக்தியா மாறி நஜிசா மாறுது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் பல ஆண்டுகள் ஆகி கொண்டிருக்கின்றன. வஹியை பற்றி, மா வரா அல் கைப், கைபுக்கு பின்னால் உள்ளதை பற்றி நமது அறிவால் எப்படி சூழ அறிந்து கொள்ள முடியும் சகோதரர்களே? அப்ப எதற்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டியாக ஷஹ்ர ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ், மக்களுக்கு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்டது. அந்த வழிகாட்டியான குர்ஆனை, அந்த வழிகாட்டியான குர்ஆனை செயல் வடிவில் நமக்கு எடுத்து காண்பித்து நடக்கக்கூடிய ஒரு மனித தூதரையும் அல்லாஹு தஆலா வழிகாட்டியாக கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய வேதமும் அந்த தூதரையும் தவிர வேறு யாரும் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லவே இல்லை. இதுல எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இருக்கவே கூடாது. குர்ஆனுடைய நூற்றுக்கணக்கான வசனங்கள், அல்லாஹுவை பின்பற்றுங்கள், அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுவிற்கு கீழ்படியுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கீழ்படியுங்கள், தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹுவிற்கு மாறு செய்யாதீர்கள், தூதருக்கு மாறு செய்யாதீர்கள் என்று நூற்றுக்கணக்கான வசனங்களிலே அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பின்பற்றினார்கள்? நபி ஒரு சொல்லை சொல்லியதற்கு பிறகு அடுத்து ரீகன்ஃபார்ம், எப்படி இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், மறுபரிசீலனை, மார்க்கத்தை மறுபரிசீலனை. யா அல்லாஹ், சஹாபாக்களிலே ஒருவரை நீங்கள் காட்ட முடியுமா? நபியினுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர் சொன்னதற்கு பிறகு அவரை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு நபி சொன்னாங்களா? எப்ப கேட்டீங்க நீங்க? உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் கேட்டா? ஒரு ஆள் சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று எங்கேயாவது நபித்தோழர்கள் நடந்து கொண்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஒரு சில சம்பவங்களை சொல்றேன், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவமாகவும் இருக்கலாம்.
قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فولي وجهك.
யாருமே குரான் மனப்பாடம் பண்ணுவாங்க இல்லையா?
شطر المسجد الحرام.
அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே உங்களது முகம் திரும்புவதை நான் பார்க்கிறேன். நபியின் மீது எவ்வளவு பாசத்தோடு அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. அல்லாஹ் நபியை நேசித்தான், நபியின் தோழர்களை நேசித்தான், நாமையும் நேசிக்க கூடாது? நேசிக்க வேண்டுமா இல்லையா? முஹப்பத், முஹப்பத்து தான் ஈமான் சகோதரர்களே. மூன்று இருந்தால் ஈமானின் சுவையை அடையலாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவ்வளவு நேசத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும்.
அப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்க திரும்ப திரும்ப முகத்தை வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா?
ஓ, அந்த இப்ராஹிமுடைய காபா, அல்லாஹ்வுடைய அந்த காபா, உங்க தந்தையுடைய அந்த கிப்லா, அதை பார்த்து தொழ வேண்டும் என்ற ஆசையா உங்களுக்கு? பரவாயில்ல.
உமக்கு எந்த கிபிலா விருப்பமோ அந்த கிபிலாவின் பக்கமே நாம் உம்மை திருப்பி விட போகிறோம்.
நபியின் விருப்பத்திற்கு ஏற்ப ஷரியத், நபியின் திருப்திக்கு ஏற்ப ஷரியத் அல்லாஹ் சட்டத்தை போடுகிறான். அல்லாஹ்
சொல்லிட்டான்,
காபத்துல்லாவை பார்த்து, அல் மஸ்ஜிதுல் ஹராமை பார்த்து, நம்பர் எடுங்க சார், காபத்துல்லாவை பார்த்து மஸ்ஜிதுல் ஹராமை பார்த்து உமது முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் என்ன பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வஹைதுமா குன்தும் ஃபவல்லூ வுஜூஹக்கும், நீங்க எங்க இருந்தாலும் சரி முஸ்லிம்களே, காபத்துல்லாவை பார்த்து உங்களது முகங்களை திருப்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு விட்டது சட்டம். குர்ஆன் ஓதியாச்சா? நம்பர் சொல்லுங்க, ரெண்டுல 2:144 குறிச்சுங்க, போய் பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களா, ஆயத்து இறங்கினது சொன்னாங்களா? இப்ப முஸ்லிம்கள் மஸ்ஜித் நபவியில் மட்டும் தொழுது கொண்டிருக்கவில்லை, மதினாவை சுற்றி பல இடங்களிலே மஸ்ஜித்களை அமைத்து தொழுது கொண்டிருந்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கும் போது அநேகமா சுபுஹுடைய நேரத்தில், அப்ப குபா உள்ள அங்க ஒரு மஸ்ஜிதுல முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எதை பார்த்து? மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வர்றாரு, பின்னாடி வர்றாரு, தக்பீர் கட்டி இமாமும் மக்கள் எல்லாம் நின்றதுக்கு பின்னாடி வர்றாரு, முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிபிலா மாற்றப்பட்ட சட்டம் இறங்கிவிட்டது, உங்களது முகங்களை எல்லாம் காபாவை நோக்கி திரும்புங்கள் அப்படின்னு சொல்றாப்ல. ஒருத்தர் தான் சொல்றாரு, யார் சொல்றாரு? ஒரே ஒரு சஹாபி தான் சொன்னார். இப்ப தொழுகை ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சுப்போம். முதல்ல ரசூலுல்லாஹ் என்ன ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க, போய் நம்ம எல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணிப்போம். செய்தார்களா? அப்படி செய்தார்களா? அப்படி அப்படியே இமாம் திரும்புகிறார்கள், நேர் ஆப்போசிட் டைரக்ஷன், அப்படியே மக்களும் திரும்புகிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு நீங்க மதீனா போனா கூட மஸ்ஜித் தில் கிபிலத்தேன், இரண்டு கிபிலாவை நோக்கி ஒரே நேரத்தில் தொழப்பட்ட மஸ்ஜித் என்று அந்த மஸ்ஜிதுக்கு பேர் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த மஸ்ஜித் இருக்குது. உங்களோட எத்தனை பேர் கேட்டது? நீங்க கேட்டது கன்ஃபார்ம் தானா? அறிவுக்கு பொருந்தலையே, எப்படி இவ்வளவு சீக்கிரமா கிபிலா இறங்கியிருப்பான்? எல்லாத்துக்கும் சொல்லாம அல்லாஹ் எப்படி இறங்கியிருப்பான்? சொல்றத புரிஞ்சுக்கிட்டே வரணும். என்ன சொல்ல வருகிறேன்? அப்ப அந்த சட்டம் இறக்கப்பட்டுச்சு, பல சஹாபாக்கள் கேட்டாங்க. கேட்ட சஹாபில, சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி அந்த இடத்துக்கு தொழுக வராரு, முஸ்லிம்கள் தொழுகிறாங்க, தொழுகிறவங்களை பார்த்து சொல்றாரு கிபிலா மாற்றப்பட்டு விட்டது என்று தொழுகையில் இருக்கும் போது சொல்கிறார். அப்படியே இமாமும் முக்ததிகளும் காபாவை நோக்கி அவர்கள் திரும்பிக் கொள்கிறார்கள். தொழுது முடிச்சதுக்கு பிறகு எந்த சலனமும் சலசலப்பும் கிடையாதுங்க, முடிஞ்சு. புரியுதா? யாராவது அதை பற்றி விமர்சனம் சொன்னார்களா? என்ன இமாம் சாப் ஒருத்தர் யாராவது
அப்ப நீங்கள் முஸ்லிம்களை பின்பற்றுகிறீர்களா, யகுதிகளை பின்பற்றுகிறீர்களா? என்ன வார்த்தை பேசுகிறார்கள் பாருங்கள். எங்கேயாவது யாராவது கொண்டாந்து புகுத்தி இருப்பாரா? அப்ப உங்களது மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தரவில்லை? என்ன பேச்சை பேசுகிறோம் என்றே தெரியவில்லை அவர்களுக்கு. சரி, அப்ப ஒரு சஹாபி சொன்னவன் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இங்க யாராவது என்னங்க நம்ம ரசுல்லாவை தானே பின்பற்றணும், ரசுல்லா வாயால நேரடியா நமக்கு இந்த சட்டம் சொல்லப்படலையே, சொல்ல வருது புரியுதா? அப்ப உங்களுக்கு ரசூலுல்லா தான் வழிகாட்டி, ரசூலுல்லாவுக்கு தான் கட்டுப்பட சொல்லி இருக்கிற அல்லாஹு தஆலா, ரசூலுல்லாவை தான் பின்பற்ற சொல்லி இருக்கிறா. இப்ப இங்க வந்து சொல்றது ஒரு சாதாரண ஒரு மனிதர் தானே, நம்ம போன்ற ஒருத்தர் தானே, அவர் கேட்கறதுல தப்பு பண்ணிருக்கலாம், எப்படி எப்படி அவர் புரியறதுல தப்பு பண்ணிருக்கலாம் என்றெல்லாம் பேசினார்களா சஹாபாக்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிய வந்துச்சு, அது எப்படிங்க ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்க? நீங்க கன்ஃபார்மா வந்து என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்களா அந்த நிகழ்வை? மறுத்தார்களா இல்லையே? அப்படியே அங்கீகரித்தார்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப நபிக்கு கட்டுப்படுவது என்றால் நபியிடமிருந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அவர்கள் நபியிடமிருந்து நமக்கு செய்தியை அறிவித்தால் புரியுதா? இப்ப புரியுதுங்களா? அப்ப நபியை சஹாபாக்களிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. சஹாபியின் ஏன் அபிப்பிராயம் ஏன் கருத்துன்னு சொன்னா கூட அந்த கருத்துக்கு நாம் முதலுரிமை கொடுக்க வேண்டும், அது வேற விஷயம், அடுத்த விஷயம். ஆனா எப்ப சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனுக்கு இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நான் கேட்டேன் என்று சொன்னாரோ, முடிஞ்சது அவ்வளவுதான். நீங்க ஒருத்தர் தாங்க சொன்னீங்க, இன்னும் ரெண்டு பேர் எங்களுக்கு வேணும், இன்னும் மூணு பேர் வேணும். ஒரு அறிவிப்பாளருடைய ஹதீஸ் எல்லாம் பலவீனமானதாகவும் இருக்கலாம், ஒரு நூறு பேர் எப்படி முத்தவாத்திரா வேணுமா, நிறைய பேர் வந்து சொல்லணுமா மார்க்கத்தை, அப்பதான் அது நம்ப தகுந்ததான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். யூதர்கள் சொன்ன வார்த்தை அல்லவா இது, முஷ்ரிக்குகள் சொன்ன வார்த்தை அல்லவா இது. கேட்டாங்க, ஒரு மனுஷர் சொல்றதை வச்சு நாங்க எப்படி ஈமான் கொள்ள முடியும், அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குகளுடைய ஒரு கூட்டத்தை இறக்கி சொன்னா நாங்க ஏத்துப்போம்னு சொன்னாங்க. முஷ்ரிக்குகள் சொன்னதல்லவா இது. மூமின்களுக்கு உண்மையாளரான ஒருவர் சொன்னாலே போதுமே. புரியுதா இல்லையா நான் பேசுறது? புரியலன்னா சொல்லுங்க, தெளிவா பேசுவோம். மூமின்களுக்கு உண்மையாளரான ஒருத்தர் சொன்னாலே போதும், முஷ்ரிக்குகள் தான் நூறு பேர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தான் சொன்னார்கள், நீங்க ஒரு ஆள் நாங்க எப்படி நம்ப முடியும், வானத்திலிருந்து மலக்குகள் உங்களோடு சப்போர்ட்டுக்கு இறக்கப்பட்டிருந்து நீங்க சொல்றது அவர்களும் உண்மை என்று சொன்னால் நாங்க ஏற்றுக்கொள்வோமே என்று சொன்னார்கள். அப்ப எந்த சஹாபாக்களும் ஒரு சஹாபி வந்து சொல்லும் பொழுது இல்ல இல்ல என்று மறுத்ததே கிடையாது. அப்ப பின்பற்றப்பட வேண்டியவர் அல்லாஹ்வின் தூதர் என்பதிலே முஸ்லிம்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களின் வாயிலாக நாம் அறிகிறோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று, சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை நான் கேட்டேன், ரஐது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு கதா வகதா, அல்லாஹ்வின் தூதர் இப்படி இப்படி செய்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லும்போது, அந்த சஹாபியை நீங்கள் ஏற்று பின்பற்றவில்லை என்றால் ரசூலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பின்பற்றவில்லை. கிப்லாவுடைய விஷயம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அப்படியே திரும்பினார்கள் சஹாபாக்கள் எல்லாம், எந்த சந்தேகமும் அவர்களது உள்ளத்தில் ஏற்படவில்லை, படவில்லையே. ஆனா இப்ப ஏன் புதுசாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? இந்த சட்டத்தை உங்களுக்கு யார் சொன்னது? ஒரு அறிவிப்பாளருடைய ஹதீஸ் எல்லாம் சந்தேகத்துக்கு இடமானது என்று கூட்டம் கூட்டமா சஹாபாக்கள் தாபியங்கள் சேர்ந்து அறிவிச்சாதான் நம்ப தகுந்தது என்ற சட்டத்தை யார் சொன்னது உங்களுக்கு? இது ரசூலுல்லாவின் காலத்திலே முஷ்ரிக்குகள் சொன்னதாயிற்று. அவர்களுக்கு பின்னால் யகூதிகள் மார்க்கத்திலே சந்தேகத்தை கிளப்புவதற்காக ஏற்படுத்திய ஒரு வாதமாயிற்றே இது. இதுவா உங்களது மார்க்கத்திற்கு அளவுகோல்? இன்னொரு சம்பவத்தை பாருங்க, இன்னும் கொஞ்சம் போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜாபுடைய வசனம் இறங்கியது, சரியா? பர்தாவுடைய சட்டம் இறங்கியது. يا ايها النبي قل لازواجك
ونسائك وبنات المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين. سورة النور.
அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது மனைவிகளுக்கு சொல்லுங்கள், உமது பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமின்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களது துப்பட்டாக்களை கொண்டு போர்த்தி கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும், அவர்களை தலை வழியாக முகத்திலே போட்டு நெஞ்சிலே போட்டு அப்படியே போர்த்தி கொள்ளட்டும். இது நீன அலை ஹின்ன மின் ஜலாபீபி ஹின்ன அப்படின்னு ஆயத்து இறக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். அங்கிருந்து சஹாபாக்கள் பிரித்து செல்கிறார்கள். 31 சஹாபாக்கள் பிரிந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் கடை தெரு வழியாக செல்லும் பொழுது, தெருக்கல்வளின் வழியாக செல்லும் போது, மூமினான பெண்களே அல்லாஹ் ஹிஜாபை இறக்கிவிட்டான், ஹிஜாபை இறக்கிவிட்டான் என்று தனித்தனியாக ஒருவர் சொல்லிக்கொண்டே செல்கிறார். பெண்கள் எல்லாம் போர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். வீட்டுக்கு செல்கிறார் அன்சாரி, பெண்களே அல்லாஹ் ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கிவிட்டான் என்று அப்படியா தங்களது பெரிய போர்வைகளை கிழித்து ஒன்றை வெளியிலே செல்லும் போது போர்த்துவதற்காக வைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லையும் 10 சஹாபியா வந்து சொன்னாங்க, இல்ல ரசூல்லா எங்களுக்கு நேரா வந்து சொல்லணும், நாங்க ரசூல்லாட்ட போய் நேரா கேட்டுட்டு வருவோம் என்றா சொன்னார்கள். அப்படியே சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் என்ன அறிவிக்கிறது? நபி சொன்னார்கள், நபியின் மீது இந்த வசனம் இறக்கப்பட்டது, நபி ஹிஜாபை கடமையாக்கினார்கள் என்ற செய்தியை ஒரு சஹாபி அங்கே சொல்ல ஒட்டுமொத்த தெருவே அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது. ஏன்? நபியின் புறத்திலிருந்து ஒரு சஹாபி சொல்லக்கூடிய சொல்லை ஏற்றுக்கொண்டு அந்த சஹாபிக்கு கட்டுப்படவில்லை என்றால் நபிக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகவே முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் தனித்தனியா ஒரு நபி அனுப்பணுங்கிற சட்டம் வரும். அப்படித்தானே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அந்த அரஃபா மைதானத்திலே பல்லிகு அன்னி வலவ் ஆயா ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காய், என் புறத்திலிருந்து கேட்டது ஒரு வசனமாக இருந்தாலும், ஒரு அத்தாட்சியாக இருந்தாலும் அதை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இருப்பவர் ஷாஹித், இல்லாதவருக்கு சொல்லட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். எங்கேயாவது நிறைய பேர் சேர்ந்துதான் சொல்லணும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்களா? இல்லையே. அப்ப இந்த வசனத்தை நீங்கள் பார், நபியிடத்திலிருந்து செய்தியை ஒரு சஹாபித்தான் சொல்கிறார், அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நீங்கள் இங்கே கொஞ்சம் நின்று கொண்டு ஒரு சில விஷயங்களை பார்த்து திரும்ப செல்வோம். அது என்ன? மார்க்கம் ஈமான் இஸ்லாம் என்று உள்ளே வந்து விட்டால், புரியுதா புரியலையா? இஸ்லாம் ஈமான் என்று உள்ளே வந்து விட்டால் அதற்கு பிறகு இங்கே கட்டுப்படுவதுதான் சகோதரர்கள். இங்கே என்ன கட்டுப்படுவதுதான், கீழ்படிவதுதான், ஏற்று நடப்பதுதான். அதுக்கு மேல நபியிடமிருந்து உறுதியாகிவிட்ட ஒரு செய்தியை அது உண்மையாக இருக்குமா என்று நீங்கள் மறுபரிசீலனை செய்வதற்கு அனுமதி இல்லை. புரியுதா? நபியிடமிருந்து ஒரு செய்தி உறுதியாகிவிட்டதற்கு பிறகு அந்த செய்தியை அது உண்மையாக இருக்குமா என்று மறுபரிசீலனை செய்வதற்கு நம்மிலே எவருக்கும் அனுமதி இல்லை. அந்த செய்திக்கு என்ன கருத்தை நபித்தோழர்கள் சொன்னார்கள், அந்த செய்திக்கு என்ன கருத்தை தாபிஈன்கள் சஹாபாக்களிடமிருந்து பெற்றார்கள் என்று தேடுவதுதான் நம் மீது கடமையே தவிர, அதிலே முரண்பாடுகளை தேடுவதற்கு, அதிலே குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கு, அதிலே சந்தேகங்களை உண்டு பண்ணுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அப்படி ஒருவன் குழப்பங்களை, சந்தேகங்களை, முரண்பாடுகளை உருவாக்கினால் அவனிடமிருந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விலகி கொண்டவர்கள். அவனிடமிருந்து அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் விலகி கொண்டவர்கள். மார்க்கம் அவனை விட்டு விலகிவிடும், அவன் மார்க்கத்தை விட்டு விலகி விடுவான். மார்க்கத்திற்கும் அவனுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறார். நபிக்கு கட்டுப்படுங்கள், நபிக்கு கீழ்படியுங்கள், நபியினுடைய பேச்சை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நபிக்கு மாறு செய்யாதீர்கள், நீங்கள் நபியினுடைய பேச்சை கேட்க அவரை புறக்கணித்து செல்லாதீர்கள், என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா? அந்த நபியிடமிருந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்கள், அவர்களோடு இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு ரெண்டு பகுதிகள், ஒரு பகுதி தெற்கு பகுதி, இன்னொன்று வடக்கு பகுதி. ஒரு பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அனுப்பினார்கள்? யாரை அனுப்பினார்கள்? அபு மூசா அல் அஷாரியை அனுப்பினார்கள். இன்னொரு பகுதிக்கு யாரை அனுப்பினார்கள்? முஆத் இப்னு ஜபலை அனுப்பினார்கள். ஒட்டுமொத்த அந்த யமன் நாட்டு மக்களுக்கு தெற்கு பகுதிக்கு வடக்கு பகுதிக்கு என்று இரண்டு பகுதிகளுக்கும் மார்க்கத்தை, குர்ஆனை போதிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய தோழர்கள் எத்தனை பேர்? ஒரு பகுதிக்கு ஒரு ஆள், ஒரு பகுதிக்கு ஒரு ஆள், ஒரு ஆளை தான் அனுப்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோழர்களின் மீது நபி நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் ஒரு தோழருக்கு அங்கீகாரம் கொடுத்திருப்பார்களா? நினைத்து பாருங்கள். எங்கேயாவது சஹாபி தப்பு செஞ்சிருப்பாராம், அந்த சஹாபியிலிருந்து அடுத்த தாபிஈ எங்கேயாவது தப்பு பண்ணிருப்பாராம். எங்கப்பா தப்பு பண்ணாரு? காட்டு ஆதாரத்தை. யூகங்களா மார்க்கம்? யூகங்களிலே சில யூகங்கள் தவறு பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். யூகிக்காதீர்கள், கற்பனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வசனங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? எதிலே யூகம்? மார்க்கத்திலே யூகம், மார்க்கத்திலே யூகம். யோசித்து பாருங்கள். அப்ப அபு மூசா அஷாரி குர்ஆனை போதிப்பதற்கும், அப்ப அபு மூசா அஷாரி அல்லாஹ்வுடைய வசனம் என்று எதை ஓதி காட்டுகிறார்களோ அதுதான் அந்த யமன் நாட்டு மக்களுக்கு குர்ஆன். நபி சொன்னார்கள் என்று அபு மூசா அஷாரி எதை விளக்கமாக குர்ஆனுக்கு சட்டமாக சொல்லுகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு மார்க்கம். நீ ஒரு ஆளா வந்துகிட்டு மார்க்கம் மார்க்கம் சொல்ல நாங்க எப்படி ஏத்துக்கிறது? ஏதாவது கடிதம் எழுதி வாங்கிட்டு வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம். இப்ப புதுசா சில பேர் கிளம்பி இருக்காங்க, தஸ்கியா வேணுமா, லெட்டர் வேணுமா? அவர் லெட்டர் கொடுத்தாதான் மார்க்கத்தையே படிக்கணுமா படிச்சுக்கணுமா? உண்மையாயிரு. அதுக்கு தனியா ஒரு மஜ்லிஸ் வைக்கணும், சரியா? இப்ப இந்த மஜ்லிஸ் நம்ம இதுக்கே வச்சுப்போம். என்ன உஸ்தாத்? அப்ப அபு மூசா அஷாரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அவர் சொல்வதை எல்லாம் யமன் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள். மறுத்தாங்களா? முஆத் இப்னு ஜபலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள், அவர் சொன்னதை எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள். அபுல் அலா ஹதரமியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள் பஹ்ரைனுக்கு, அவர் சொன்னதை எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருந்தார்கள், நம்பிக்கொண்டே இருந்தார்கள். அதான் மார்க்கம். நபியிடமிருந்து நபி தோழர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது மார்க்கம். நபி முழுமையாக பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர். அந்த நபியிடமிருந்து நபியின் ஹதீஸுகளை சொல்லக்கூடிய சஹாபாக்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாரல்ல? பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்துவிட்டு சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்கள், புழுதிகளை கிளப்புவது போன்று மார்க்கத்திலே முரண்பாடுகளை காணுகிறார்களே, மார்க்கத்திலே முரண்பாடுகளை உருவாக்குகிறார்களே, அவர்கள் அல்ல சகோதரர்களே. பின்பற்றப்படுவதற்கு ஹதீஸாக இருந்தது, இப்ப அந்த ஹதீஸே இவங்க சாப்பு குத்தினா தான் ஏத்துக்கணுமா? இன்னா இல்லை எப்படி முஸ்லிம் உம்மாவிடத்திலே எப்படி இருந்தது அந்த ஹதீஸ்? சஹாபி வரைக்கும் கரெக்டா செயினா போய் சேர்ந்திருக்கணும். இந்த நல்லவர் அந்த நல்லவரிடத்திலே, அந்த நல்லவர் அந்த நல்லவரிடத்திலே, அந்த நல்லவர் அந்த சஹாபி இடத்திலே கல்வி படித்து அந்த சஹாபி நபி சொன்னதாக சொன்னார். முடிஞ்சிச்சு. எல்லா முஸ்லிம்களும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இப்ப புது ரூல்ஸ் என்ன வந்துருச்சு? புது ரூல்ஸ் என்ன? ஒரிஜினல். அவங்கதான் தௌஹீத்வாதி. யார் தௌஹீத்வாதி? ஹதீஸில் முரண்பாடுகளை பார்ப்பவனா தௌஹீத்வாதி? அவன் தருதலைவாதி. அவன் ஈமானுடையவன், அவன் குஃபுருடையவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி சொன்னதிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் ஈமான்வாதியா? நபி சொன்னதுதான் சரி என்று நிரூபிக்கக்கூடியவன் தௌஹீத்வாதியா? யஹூதிகளுடைய பேச்சை கேட்டு யஹூதி நிராகரிக்கிறானா? அதனால இந்த ஹதீஸை நம்ம நிராகரிச்சுட்டா மார்க்கம் சுத்தமா போயிடுமா? அப்ப நீ பின்பற்றுவது யஹூதியை, நீ ரசூலுல்லாவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லாது. உனக்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் என்று சொல்லாது. யகூதிகளை திருப்திப்படுத்துவதற்காக நீ மார்க்கத்தை பின்பற்றுகிறாய். இந்த ஹதீஸ் எல்லாம் நீக்கிட்டா யகூதிகளுக்கு மார்க்கத்தில் ஆட்சேபனையா இருக்காதா, மார்க்கம் ரொம்ப பெர்ஃபெக்டா போயிடுமா, யாருமே கேள்வி கேட்க முடியாத.
ஒன்றுக்கு மேற்பட்ட பல திருமணங்களை, நான்குக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்ததையும் யூதர்கள் ஆட்சேபனை செய்தார்கள். அப்ப என்ன சொல்ல போற நீ, ரசூலுல்லா நாளுக்கு மேல கல்யாணம் பண்ணதுன்னு சொல்லுவீங்களா? இப்படித்தானே யூதர்கள் ஆட்சேபனை செய்கிறார்களா இல்லையா, செய்றாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை கடுமையாக ஆட்சேபனை செய்கிறார்கள், செய்தார்கள். அப்ப என்ன சொல்ல போறீங்க, ரசூல்லா கல்யாணமே பண்ணாம பிரம்மச்சாரியா இருந்தான் சொல்ல போறீங்களா? அவர்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள் என்பதற்காக மார்க்கத்தை நீங்க ட்ரிப் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எங்க போய் நிற்பீர்கள் கடைசியிலே? எதிலே போய் நீங்கள் நிற்பீர்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அவர்கள் இறந்து விட்டார்கள், ஆனால் அவர்களை அப்படியே நமக்கு அச்சசல் படம் பிடித்து காட்டக்கூடிய தூதர்கள் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் முடிஞ்சிச்சு. தொழுகையை தெரிஞ்சுக்கணும், ஒதுவை தெரிஞ்சுக்கணும், நோன்பை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வர்றாரு உஸ்மான் கனி இடத்திலே கலீஃபாவாக இருக்கும் போது, உஸ்மான் அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் ஒதுவை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழு செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு ஒழுவை கற்றுக் கொடுங்க. என்ன செய்தார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு? அவர்கள் அந்த தோழரை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள், ஒரு லோட்டாவிலே தண்ணீரை வரவழைக்கிறார்கள், அதிலே ஒழு செய்து காட்டுகிறார்கள். காட்டிவிட்டு சொன்னார்கள், ஹாகதா தவல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லவு ஹாகதா, அல்லாஹ்வின் தூதர் இப்படித்தான் ஒழு செய்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இதுதான் மார்க்கம். அந்த நபியிடமிருந்து தோழர்கள் சொன்னார்கள், அந்த தோழர்களை நாம் பின்பற்றுவதுதான் மார்க்கம். தோழர்களை பின்பற்றவில்லை என்றால் எங்கிருந்து ஹதீஸுகளை கொண்டு வருவது? ஏன் இவர்கள் தோழர்களை பின்பற்றக்கூடாது என்று இவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள் என்றால் அப்போதுதான் குரானுக்கு ஹதீஸுக்கும் எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லலாம். கடைசியில் அர்த்தம் எங்க போய் நிக்குது? சூரத்துல் ஃபுர்கான் எடுத்து சார், வல்லதீன இஸா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா. சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு மூமின்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக அந்த வசனங்களின் மீது விழமாட்டார்கள். ரொம்ப கவனமாக கேளுங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்க, குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் சொல்லுங்க, குருடர்களாக செவிடர்களாக அந்த வசனங்கள் மீது விழமாட்டார்கள். இதான் வசனமாச்சா? இதுக்கு சஹாபாக்கள் தாபிஈன்கள் சொன்னது விளக்கம் என்ன? இப்ப இவங்க சொல்ற விளக்கத்தை பார்ப்போம். எத்தனை வசனம்? 63. சஹாபாக்கள் தாபிஈன்கள் என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு குர்ஆனை கொண்டு ஒருத்தர் அறிவுரை செய்தால் அதை காது தாழ்த்தி செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு விவரிக்கப்பட்டால் அதை பார்த்து புரிய முயற்சி செய்யுங்கள். எப்படி ஒரு செவிடனுக்கு முன்பு ஏதும் பேசப்பட்டால் அந்த பேச்சை கொண்டு அவன் பயன்பெற மாட்டானோ அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஒரு செவிடனுக்கு முன்பு அல்லாஹ்வின் அத்தாட்சி ஒரு குருடனுக்கு முன்பு அல்லாஹ்வின் அத்தாட்சி காட்டப்பட்டால் அவனால் அதை கொண்டு பயன்பெற முடியாது. அப்படி நீங்க இருந்துடாதீங்க, குர்ஆனுடைய வசனம் ஓதப்படும் போது என்று இந்த வசனத்திற்கு அரபு இலக்கண இலக்கியப்படி குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நபியிடமிருந்து சஹாபாக்கள் தாபியங்கள் சொல்றாங்க. இந்த கருத்து உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா இல்லையா? இப்ப இவங்க சொல்ற கருத்தை பாருங்க, என்ன கருத்து சொல்றாங்க தெரியுமா? இங்க பாருங்க, ஹதீஸ் என்ன ஹதீஸ், அல்லாஹ்வே சொன்னா கூட குண்டுத்தனமா நம்பிக்கை கொள்ள கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல. என்ன வசனம்? இந்த வசனம், அல்லாஹ்வே சொன்னா கூட கண்மூடித்தனமா ஏத்துக்கொள்ள கூடாது. அப்படியே அதையும் நம்ம சிந்திச்சுட்டு தான் ஏத்துக்கணுமா? மஅதல்லாஹ், எங்க போய் நிக்குது கணக்கில? ஏன் உருவாக மாட்டார்கள் குர்ஆனை மறுப்பவர்கள்?
ஹதீஸை மறுப்பவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து சந்தேகங்களை கிளப்பி கொண்டு ஏன் வெளியே செல்ல மாட்டார்கள்?
புரியுதா? இப்ப உங்களுக்கு எப்படி ஆகி போச்சு? கடைசியில எப்ப சஹாபாக்களை மார்க்கத்திலிருந்து பிரித்தார்களோ, அவர்கள் பின்பற்ற தகுதியானவர்கள் இல்லை என்று அவர்கள் வாதிட்டார்களோ, இப்ப கடைசியில குரானை கையில பிடிச்சுக்கிட்டு நம்ம குரானை சிந்திச்சு நம்ம புரிஞ்சு நம்ம புரியற மாதிரி விளங்கினுமா?
சூரா நஹ்ல் وَأَنزَلْنَا إِلَيْكَ ذِكْرًا لِتُبَيِّنَ لِلنَّاسِ وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ
16 நஹ்ல். அல்லாஹ் சொல்றான், நபியே, இந்த குர்ஆனை நாம் உமக்கு இறக்கினோம், நீங்கள் இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து விளக்குவதற்காக, وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ, அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக.
புரியுதா? புரிஞ்சா இல்லையா? புரியலையா? திரும்ப சொல்லட்டுமா?
நபியே, இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம், நீங்கள் இந்த குர்ஆனை மக்களுக்கு எடுத்து விளக்கமாக சொல்வதற்காக, وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ, இன்னும் அவர்கள் சிந்திப்பதற்காக.
வசனம் இருக்கா? இருக்கா சார்? 64
பதினாறுல 64.
சரிங்க,
இப்ப சஹாபாக்கள் சொன்ன விளக்கம் என்ன? இதுக்கு தாபிஈன்கள் சொன்ன விளக்கம் என்ன? முஸ்லிம்கள் குர்ஆன் இறக்கப்பட்ட நாளிலிருந்து நம்பிக்கை கொண்டிருந்த விளக்கம் என்ன? இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா நபிக்கு இறக்கி அல்லாஹ் பொறுப்படுத்தி கொண்டான் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு. அப்ப அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், நபியே, இந்த ஜிக்ரை, இந்த நினைவூட்டலை நாம் உமக்கு இறக்கினோம், நீங்கள் விவரித்து சொல்வதற்காக உங்களுக்கு இறக்கப்பட்டதை, இன்னும் அவர்கள் சிந்திப்பதற்காக. இதுக்கு சஹாபாக்களுடைய தாபியினுடைய விளக்கம் என்ன? நபி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வார்கள், நபி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வார்கள், அதை சிந்தித்து புரிந்து அதை படித்து அதன்படி செயல்பட வேண்டும். புரியுதா? وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ, இந்த குர்ஆனை அத்தாட்சிகளை அவர்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதையும் நபி சொன்னதையும் அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும்.
புரியுதா? இது யார் சொன்னது? சஹாபாக்கள் தாபிஈன்கள் சொன்னது.
இப்ப புதிய விளக்கத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா நபிக்கு தான் குர்ஆனை இறக்கினார். நபி இந்த குர்ஆனை எடுத்து மக்களுக்கு விளக்கமா சொல்றதுக்காக வேண்டி அப்படி செஞ்சிருந்தாலும் கூட, வலஅல்லஹும் யதஃபக்கரூன், நம்மளும் நம்ம அறிவு வச்சு சிந்திக்கணும். நபி சொன்னது குர்ஆனுக்கு பொருந்துதா இல்லையான்னு, பொருந்தனா ஏத்துக்கணும், பொருந்தலன்னா ஏத்துக்கொள்ள கூடாது. மகாதல்லா,
இதுக்கு மேல அவர்களை காஃபிர்கள் என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரம் தேவையா?
அவர்களை காஃபிர்கள் என்று சொல்வதற்கு இதற்கு மேல வேற என்ன ஆதாரம் தேவை? நபி சொல்லுவாங்களா? நபி சொன்னாலும் உடனே நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாதா? ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கானா, அல்லாஹுமே தஃபக்கரூன், இவர்களும் சிந்திக்க வேண்டும் என்று. அப்ப சிந்திச்சு பார்த்து நம்ம சிந்தனையின் அடிப்படையில அந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் விளக்கம் தான், அல்லது இந்த ஹதீஸ் இந்த ஆயத்துக்கு விளக்கமா தான் இருக்கு, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படல அப்படின்னு நம்ம அறிவுக்கு நம்ம சிந்தனைக்கு நம்ம ஆராய்ச்சிக்கு தெளிவானதுக்கு பின்னாடித்தான் ஹதீஸை ஏத்துக்கணுமா? இல்லைன்னா ஏத்துக்க தேவையில்லையா? மஹாதல்லா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இவர்கள் யாரை பின்பற்ற அழைக்கிறார்கள்? அல்லாஹுவையா? அல்லாஹ்வுடைய தூதரையா? இல்லை, இவர்கள் தங்களுடைய வழிகட்ட வழிகெடுக்கக்கூடிய தலைவரை பின்பற்ற அழைக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்கிறார்கள் என்று யாரும் ஏமாந்து விடாதீர்கள். இவர்களுடைய வெளிப்படையான வாதம் வேண்டுமானால் இருக்கலாமே தவிர, ஆனால் அவர்கள் சொல்வது என்ன? எங்களுடைய தலைவர் சொல்வது போல சஹாபாக்களை பின்பற்றாதீர்கள் என்றால் யாரை பின்பற்ற சொல்கிறார்கள்? தங்களுடைய தலைவரை பின்பற்ற சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தது பில்லதைனி மின் பஅதி அபி பக்ரின் வ உமர், அபூபக்கரை உமரை பக்கத்திலே வைத்துக்கொண்டு எனக்கு பின்னால் அபூபக்கர் உமரை நீங்கள் பின்பற்றி ஏற்று நடங்கள் என்று சொல்கிறார்கள். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன்,
எனது வழிமுறையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களின் வழிமுறையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கடவாய் பற்களை கொண்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பிசுலாலிசலம் சொல்கிறார்கள். அந்த ஹலீஃபாக்கள் வேணாம், அந்த சஹாபாக்கள் வேணாம், அவர்களெல்லாம் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்றால் யார் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்? தொழாதவரா, மார்க்கத்திலே குளறுபடிகளை சந்தேகங்களை கிளப்பக்கூடியவர்களா? ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடியவர் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர். அல்லாஹ்வின் வேதத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர், ரசூலுல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவர் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவரா? சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாத்து ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு அந்த மார்க்கம் சஹாபாக்களின் கையிலே கரங்களிலே கொடுக்கப்பட்டது. சஹாபாக்கள் மனிதர்கள், தவறு செய்தவர்கள், ஆனால் திருந்தியவர்கள், தவறை உணர்ந்தவர்கள், அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்கள். நாம் எப்படி நம்புகிறோம் சஹாபாக்களை? தவறே செய்யாதவர்கள், நபியுடைய ஸ்தானத்தை பெற்றவர்கள் என்று நாம் சஹாபாக்களை நம்பவில்லை. எப்படி நம்புகிறோம்? சஹாபாக்கள் நபியின் தோழர்கள், மனிதர்கள், தவறு செய்தார்கள், அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டார்கள். தாப் அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். லக்கத் தாப் அல்லாஹ் அலன் நபி, அல்லாஹ் நபியை மன்னித்தான். லக்கத் தாப் அல்லாஹு அலன் நபி, சூரத் தௌபா எடுங்க. والمهاجرين والانصار الذين اتبعوه في ساعه العسره الله نبيي மன்னித்தான், முஹாஜிர்களை மன்னித்தான், அன்சாரிகளை மன்னித்தான். وعلى الثلاثه الذين خلفوا, போருக்கு வராமல் தங்கி விட்ட அந்த மூன்று சஹாபாக்களை மன்னித்து விட்டான். ثم تاب الله عليهم ليتوبوا, நிரந்தரமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்தே விட்டான். யா அல்லாஹ், எப்படிப்பட்ட வசனங்கள் ரொம்ப பேசுகிறான். நீங்கள் ஏன் அவர்களை மன்னிக்க கூடாது? சொர்க்கம் உங்கள் கையில, அல்லாஹ்வின் கையில, அல்லாஹ்வின் கையிலே சொர்க்கம் இருக்கிறது. அந்த ரப்பு அவர்களை மன்னித்து விட்டான், அந்த ரப்பு அவர்களை பொருந்தி கொண்டான். நீங்கள் பொருந்துவதற்கு ஏன் உங்களது உள்ளம் நாடவில்லை? 117 ஒன்பதாவது அத்தியாயத்தில் 117வது வசனம், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன் என்று ஆரம்பத்திலும் கடைசியிலும் வலியுறுத்தி அல்லாஹ் சொல்கிறான். முதல் வசனம் நடந்த தவறுக்கு, இரண்டாவது வசனம் இனி நடக்க போகக்கூடிய தவறுக்கு. யாருக்கு? சஹாபாக்கள். இனி நபியினுடைய மரணத்துக்கு பிறகு தவறு செய்தாலும் அந்த தவறுகளும் மன்னிக்கப்பட்டது. ஏன் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு செய்த தியாகம், இந்த குர்ஆனை பாதுகாத்தார்கள், அல்லாஹ்வால் நேரடியாக பேசப்பட்டார்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, மூமின்களே என்று அல்லாஹ் யாரை பார்த்து அழைத்தான்? அந்த நபியையும் அந்த நபி தோழர்களும் தானே அப்போது இருந்தார்கள். நபியோடு யார் ஹிஜ்ரத் செய்தார்? நபி ஹிஜ்ரத் செய்த போது அந்த நபியை அரவணைத்தவர்கள் யார்? பத்ரிலே கலந்து கொண்டவர்கள் யார்? உஹதிலே கலந்து கொண்டவர்கள் யார்? அஹ்தாபிலே கலந்து கொண்டவர்கள் யார்? ஹுனைனிலே கலந்தவர்கள் யார்? தபூக்குக்கு சென்றவர்கள் யார்? ஹைமருக்கு சென்றவர்கள் யார்? அந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு அந்த மன்னர்களிடத்திலே சென்று குத்துப்பட்டு செத்தவர்கள் யார்? யோசித்து பாருங்கள். நபி ஒரு தோழரை அழைத்து சொல்லி இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நீங்க போங்கிறார். அப்படி போகும்போது நெஞ்சிலே, பின்னால் இருந்து, முதுகில் இருந்து குத்தப்பட்டு அந்த ஈட்டி நெஞ்சிலே வெளிவருகிறது. புஸ்து வரம்பில் காபா, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லி கீழே விழுகிறார். யார் அது? யார் அது? நினைத்து பாருங்கள். அந்த தோழர்களுக்கு இந்த மார்க்கத்திலே ஆதாரம் இல்லையா? அவர்களை பின்பற்றவில்லை என்றால் யாரை பின்பற்றுவது? இன்று தக்குவா ஏன் குறைந்தது? தொழுகையிலே ஏன் உள்ளச்சம் இல்லை? ஏன் முஸ்லிம்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை? ஏன் முஸ்லிம்களிலே பெரும்பாலானவர்கள் பாவங்களின் பக்கம் விரைந்து ஓடுகிறார்கள்? அந்த சஹாபாக்களை பற்றி பேசாத காரணத்தால், அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்காத காரணத்தால். நீங்கள் அபூபக்கரை பற்றி பேசினால் அபூபக்கருடைய ஈமானிலிருந்து கொஞ்சத்தையாவது பெறலாம். உமரை பற்றி பேசினால் அந்த வீரத்திலிருந்து, நீதத்திலிருந்து கொஞ்சமாவது நீங்கள் பெறலாம். காஃபிர்கள் பேசுகிறார்கள் உமரை பற்றி, முஸ்லிம்களாகிய நீங்கள் பேசுவதற்கு நேரம் வரவில்லை. காஃபிர் எழுதுகிறான் சகோதரர்களை, ஒரு காஃபிர் எழுதுகிறான். ஒரு காஃபிர் சமீபத்திலே சில கட்டுரைகளை தொடராக எழுதிவிட்டு பிறகு அதை புத்தகமாக எழுதும் போது நபி தோழராகிய உமரும் அவர்களுடைய தோழர்களாகிய அந்த முஜாஹிதுகளும் நாடுகளை வெற்றி கொண்டு அவர்கள் இயற்றிய சட்டங்களை படித்து பார்க்கும் போது உடலெல்லாம் புல்லரிக்கிறது, ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கின்றன. அவையெல்லாம் கண்டிப்பாக தெய்வீக சட்டங்களாகத்தான் இருக்கும் என்று நம்ப முடிகிறது என்று காஃபிர் எழுதுகிறார். யார் எழுதுகிறார்? ஒரு காஃபிர் எழுதுகிறார். முஸ்லிமே, உனக்கு நேரம் வரவில்லை அதை நம்புவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு. என்ன சொல்ல வருகிறாய்? நீ முஸ்லிமா முதல்ல, அது சந்தேகமா இருக்கு. அல்லா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களை, புரிந்து கொள்ள வேண்டும். நபியிலிருந்து குர்ஆனிலிருந்து சஹாபாக்களை பிரித்து பார்க்க முடியாது, சஹாபாக்களை குர்ஆனிலிருந்து இஸ்லாமிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த சமுதாயத்தை நமக்கு கொடுத்தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தை கொடுத்தான். குன்தும் கைர உம்மத்தின், சிறந்த சமுதாயம் என்ற இந்த வாசகம் நேரடியாக சஹாபாக்களை பார்த்து சொல்லப்பட்டது என்று உமர் சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. யார் சொல்கிறார்கள்? உமர் சொல்கிறார், குன்தும் கைர உம்மத்தின் என்பது நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் சொல்கிறார், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்பது யார் தெரியுமா? யார் தெரியுமா? நபியினுடைய தோழர்கள் மீது அல்லாஹ் சலாம் சொல்கிறான். 27:53 படித்து பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்ல சொல்கிறான், தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறார்கள். சரிங்க, இதெல்லாம் சஹாபி சொன்ன விளக்கம், சஹாபி சொன்ன விளக்கம். எங்களுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு கூட சில பேர் கேட்கலாம். சஹாபாக்களை ஏத்துக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே. சூரா அல் ஃபத்ஹ் எடுத்து பாருங்கள், 47:48. முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிட்டாவு அலல் குஃபார், 28வது வசனம். முஹம்மத், அல்லாஹ்வுடைய தோழர், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களிடத்திலே கடுமையாக நடப்பார்கள். 48:29 படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சஹாபாக்களுக்கு அவன் கேரண்டி சொல்கிறான், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் காஃபிர்களிடத்திலே கடுமையாக இருப்பார்கள், மூமின்களிடத்திலே பணிவாக இருப்பார்கள். இது மூமின்களுக்கு அடையாளங்கள். ஆனா யார் சஹாபாக்களை மறுக்கிறார்களோ அவர்கள் காஃபிரிடத்திலே மென்மையாக இருப்பார்கள், மூமின்களிடத்திலே கடுமையாக நடப்பார்கள். நடக்கிறாங்களா இல்லையா? காஃபிர்களுக்கு இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், இனிமை மார்க்கம். முஸ்லிம்களை தடி எடுத்து அடிக்க வரானோ, பள்ளிவாசல இருந்து துரத்துறானோ, என்னங்க அது? யோசித்து பாருங்க. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், தராஹும் ருக்கன் சுஜ்ஜதா, நபியே அந்த தோழர்களை நீங்கள் பார்ப்பீர் ருக்கு செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாக. அவர்களது உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் திருப்தியை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கும், துன்யாவை அல்ல, பதவியை அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பார்கள். இவர்களை பற்றி தௌராத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், இன்ஜீலிலே சொல்லி இருக்கிறேன், குர்ஆனிலே சொல்லி இருக்கிறேன். நல்லவர்களை செய்த இவர்களுக்கு எனது மன்னிப்பை வாக்களித்து விட்டேன், மகத்தான கூலியை வாக்களித்து விட்டேன். எண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் மறுத்த போது அவர்களிடத்திலே ஜிஹாது செய்தவர்கள் யார்? சஹாபாக்கள். மார்க்கத்தை விட்டு ஒரு கூட்டம் புறமுதுகு காட்டிய போது அவர்களிடத்தில் ஜிஹாது செய்து மார்க்கத்தை நிலைநிறுத்தியவர்கள் யார்? சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தீனை எடுத்துக்கொண்டு முஹம்மது மரணித்து விட்டார், இனி நானும் நபி என்று அந்த முசைலமா சொன்ன போது அவரிடத்தில் ஜிஹாது செய்து உயிரை கொடுத்த அந்த மக்கள் யார்? யார் அவர்கள்? சஹாபாக்கள் இல்லை. யார்? நாமா? அந்த சஹாபாக்கள் தானே. எப்படி ஜிஹாது செய்தார்கள்? தனது உடலை பாதி வரை பூமியிலே புதைத்துக் கொண்டு புறமுதுகு காட்டக்கூடாது என்பதற்காக மைதானத்திலே போர் செய்து அப்படியே கொல்லப்பட்டு விடுகிறார்களே அவர்கள் யார்? மதினாவில் குர்ஆனை படித்த காரிகளே வாருங்கள் முன்னால், குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகளே முன்னால் வாருங்கள் என்று உலமாக்களும் காரிகளுமாக அந்த போரிலே கொல்லப்படுகிறார்களே. அதற்கு பின் தானே உமர் சொல்கிறார், அபூபக்கரே உலமாக்கள் போரிலே கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், ஹாஃபிதுகள் போரிலே கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை மரணம் செய்தவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், வாருங்கள் இந்த குர்ஆனை ஒரு புத்தகத்திலே ஒன்று சேர்த்து விடுவோம் என்று. அவர்கள் யார் சகோதரர்களே? மார்க்கத்தை பாதுகாத்தவர்களா? அவர்கள் மார்க்கத்தை பாதுகாக்கவில்லை என்றால் வேறு யார் மார்க்கத்தை பாதுகாத்தது? அப்படிப்பட்டவர்களை பின்பற்றவில்லை என்றால், அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்றால் வேறு யார் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானது? அவங்கள ஒருத்தட்ட போனை போட்டு என்னங்க புதுசு புதுசா தினைக்கு ஒரு ஹதீஸ் எடுத்து மிம்பர்ல பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு ஒத்து வரல, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு ஒத்து வரல அப்படின்னு புதுசு புதுசா ஹதீஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? என்னங்க செய்றீங்க ஹதீஸ பத்தி இப்படித்தான் நீங்க ஆராய்ச்சி செய்வீங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற பதில பாருங்க. அப்படிலாம் நாங்க ஆராய்ச்சி பண்ண எங்களுக்கு எதுக்கு தேவை இருக்கு? அதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஆயிரத்தை விட்டு வேலையை நாங்க பார்க்க முடியல. கூகுள்ல போய் நக்துல் ஹதீஸ், கமெண்ட்ஸ் ஆன் ஹதீஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய வெப்சைட் வச்சிருக்காங்க. எப்படி புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ் மேல விமர்சனம் பண்ணி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய ஹதீஸ்களை வச்சிருக்காங்க, அதுல இருந்து அப்பப்ப எடுத்து நாங்க விட்டுக்கிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? சரக்கு எங்க இருந்து வருதுன்னு புரியுதா? கூகுள்ல போய் என்ன செய்வாங்களா, நக்துல் ஹதீஸ் அடி டைப் பண்ணுவாங்க, நக்துனா தெரியுமா ஹதீஸுகளை விமர்சனம் செய்வது அப்படின்னு டைப் பண்ணுவாங்களா, நிறைய வெப் பேஜ் இருக்கா அதுல நிறைய ஹதீஸுகளை போட்டுக்கிறாங்களா, அதுல இருந்து அப்பப்போ ஒண்ணு ஒன்னு எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்களா. இப்ப சொல்லுங்க யார பின்பற்றுறதுன்னு சொல்லுங்க, எந்த ஜமாத்தோடு சேருவது? முஸ்லிம்களை பிரித்து விட்டார்கள், முஸ்லிம்களின் மார்க்கத்திலே சந்தேகத்தை கிளப்பி விட்டார்கள், அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நிராகரிப்பதற்கு நெருங்கி விட்டார்கள், சஹீஹான உம்மத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸுகளையும் அடிப்படைகளையும் மறுத்து விட்டார்கள். எனவே உலமாக்கள் இவர்களை காஃபிர்கள் என்று ஃபத்வாவே கொடுத்து விட்டார்கள். இவர்களுடைய பெண்களை திருமணம் முடிப்பது நமக்கு ஆகுமானதல்ல, இவர்களுக்கு சலாம் சொல்வது நமக்கு ஆகுமானதல்ல, இவர்களோடு உறவு பாராட்டுவது நமக்கு ஆகுமானதல்ல. சகோதரர்களே, இவர்கள் என்ன சொல்றது நமக்கு பின்னாடி தொழுக மாட்டேன்னு, இவங்களுக்கு பின்னாடி தொழுகிறது நமக்கு ஜாயிசு கிடையாது, உங்களுக்கு பின்னாடி தொழுகிறது நமக்கு ஜாயிசு கிடையாது. பள்ளிக்கு வரவனை பிடிச்சிக்கலாம், ஏ அந்த இமாம் பின்னாடி தொழுவாத, அவர் ஷிர்க் இருக்கு, அவர் சிகர் இருக்குங்கிறார். பள்ளிக்கு வரவனை பிடிச்சிக்கிட்டு, ஏ அந்த இமாம் பின்னாடி தொழுவாத, அந்த இமாம் சூனியா இருக்குன்னு சொல்றாராம். எப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படி பாமரர்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் பாருங்கள். சிகர் இருக்குன்னு சொன்னா காஃபிர் ஆயிடுவானா, முஷ்ரிக் ஆயிடுவானா? அப்ப இப்லீஸ் இருக்குன்னு ஒரு இருக்கான்னு ஒருத்த சொல்றான் காஃபிர் ஆயிடுவானா? இப்லீஸ் இல்லைன்னு சொன்னா காஃபிர் ஆவானா? இப்லீஸ் இருக்கான்னு சொன்னா காஃபிர் ஆவானா? சொல்லுங்க, எப்படி சொன்னா காஃபிர் ஆவான்? இல்லைன்னு சொன்னா காஃபிர் ஆவான். இப்லீஸ் இப்லீஸாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காஃபிர் ஆகிடுவான், இப்லீஸ் அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டால் காஃபிர் முஷ்ரிக்காக ஆகிடுவான். சிஹிர் சூனியம் அது தானாக பாதிப்பை ஏற்படுத்தும், அதற்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினால் முஷ்ரிக்காக ஆகிவிடுவான். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் தர்ஜுமாவை வெளியிட்டு கிட்டத்தட்ட 2003 இருந்து இதுவரைக்கும் அந்த ஆயத்துக்கு அர்த்தம் செய்யறதுக்கு மனசு வரல. வமாஹும் பிதாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇஸ்னி இல்லா, 2வது அத்தியாயத்தில் 102வது வசனம் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு வலுக்கட்டாயத்துக்கு பிஹிக்கு அர்த்தம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மறுப்பு அர்த்தம் விளக்கு அடிக்குறிப்புல. கிட்டத்தட்ட 8 editions பிஹிக்கு அர்த்தம் செய்ய முடியல அவங்களால. ஏன்? அதை கொண்டு அவர்கள் தீங்கிழைக்க முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர, அதை கொண்டு சொன்னா அப்ப சூனியத்தை கொண்டு அப்ப தீங்கு இருக்குது, அல்லாஹ் நாடினாதான் அந்த தீங்கு பாதிப்பை ஏற்படுத்த, இல்லைன்னா முடியாது. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்ப கடுமையான விமர்சனங்கள் போனதுக்கு பிறகு 9 editionக்கு பிறகு 10வது editionல வலுக்கட்டாயமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அடிப்பிடிப்பா அதை மறுக்கிறது. அப்ப என்னதான் நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே? இவர்கள் அறியாமையிலே செய்கிறார்களா அல்லது யூத கிறிஸ்தவர்களுடைய தூண்டுதலால் செய்கிறார்களா? அல்லாஹ் அறிந்தவன். நாம் துவா செய்வதெல்லாம் யா அல்லாஹ் அவர்களுக்கும் நேர் வழி காட்டி அவர்களை நேர் வழியின் பக்கம் திரும்ப கொண்டு வா, அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தது போன்று சத்திய பாதையிலே அவர்களையும் கொண்டு வா, எங்களையும் நிரந்தரமாக்கு என்றுதான். ஆனால் எப்போது அவர்கள் பாமர முஸ்லிம்களை வழிகெடுக்க நெருங்கி விட்டார்களோ, முஸ்லிம்களுடைய ஈமானிலே சந்தேகத்தை உண்டு பண்ண ஆரம்பித்து விட்டார்களோ, யாரெல்லாம் சிறு சிகர் இருக்குன்னு சொன்னாங்களோ எல்லாமே முஸ்லிம்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்களே, அப்ப தாபியங்கள் சொன்னாங்களே, இமாம் புகாரி சொன்னாங்களே, சொன்னாங்கதான், அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. எங்க காலத்தில் அவங்க வாழ்ந்திருந்து எங்க விளக்கத்தை அவங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு அவங்க ஏத்துக்கலனா அவங்களும் முஸ்லிம்னு நாங்க சொல்லுவோம். கடப்பாறை எடுத்து நெஞ்சில குத்துற மாதிரி இல்ல. இமாம் புகாரி இவர் காலத்தில் வாழ்ந்தா இமாம் புகாரிக்கு விளக்கம் கொடுப்பாங்களா? இந்த சிகரு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்லாம் நீங்க ஆதாரப்பூர்வமான அறிஞர்கள்ட்ட கேட்டால நம்பாதீங்க, இதெல்லாம் தப்புன்னு விளக்கம் கொடுப்பாங்களா? அதுக்கு மீறி இமாம் புகாரி ஏத்துக்கிட்டா அவரும் தகுதியானவர் இல்லை, அவர் அறிவிக்கிற ஹதீஸும் தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாங்களா? என்ன ஏதாவது ஒரு நிலைப்பாடு புரிகிறதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இந்த அற்ப பலவீனமான குழப்பங்கள் நிறைந்த இந்த பிரச்சாரங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். மார்க்கத்தை அதற்குரியவர்களிடமிருந்து தேடுங்கள். மார்க்கத்தை ஈமானோடு அணுகுங்கள். மார்க்கத்தை தக்குவாவோடு அணுகுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தோடு அணுகுங்கள். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி கொடு. ரப்பனா லா துஸ்ஸிகு குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்ததற்கு பிறகு எங்கள் உள்ளங்களிலே தோணலை ஏற்படுத்தாதே என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அணுகுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக வெற்றி கொடுப்பான் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாப்பான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முழுமையாக பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. பிறகு அந்த இரண்டையும் முழுமையாக வாழ்க்கையிலே ஏற்று பின்பற்றி அதை பரப்புவதற்கு பாதுகாப்பதற்காக பாடுபட்ட அந்த சஹாபாக்கள், அவர்களுடைய மாணவர்கள் தாபிஈன்கள், கைருல் குருனி கர்னி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும், சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என் தலைமுறையினர், அடுத்து அடுத்தவர்கள், அடுத்து அடுத்தவர்கள் என்று சொன்னார்களே, அவர்கள்தான் மார்க்கத்திலே நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். யாரல்ல, புதிது புதிதாக முளைத்து சந்தேகங்களை கிளறக்கூடியவர்கள் அல்ல. சஹீஹுல் புகாரியிலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்று தனி பாடத்தை இமாம் புகாரி கடைசியிலே அமைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமா அந்த பாடத்தை சுருக்கமா ஒரு 15 மணி நேரம் பேசியிருக்கிற சகோதரர்களே, முடிந்தவர்கள் தாருல்ஹுதா.net இருக்குது, அதை கண்டிப்பாக கேளுங்கள். இமாம் புகாரி அந்த முழுமையான பாடத்துல அப்படியே விவரமாக விளக்குகிறார்கள். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்பது சஹாபாக்களை அணுகாமல் அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளாமல் முடியாத காரியம். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது என்பது சஹாபாக்களோடு பின்னி பிணைந்தது. குர்ஆனை சுன்னாவை சஹாபாக்களிலிருந்து பிரிக்க முடியாது, சஹாபாக்களை குர்ஆன் சுன்னாவிலிருந்து பிரிக்க முடியாது. எனவே யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் சஹாபாக்களை புகழ்ந்தால், சஹாபாக்களை எடுத்து பேசினால், சஹாபாக்களின் அணுகுமுறையோடு குர்ஆனை அணுகினால் அவர்கள்தான் உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள்தான் நாம் பின்பற்றுவதற்கும் தகுதியானவர்கள். யார் சஹாபாக்களிலிருந்து குர்ஆன் சுன்னாவை பிரிந்துவிட்டு குர்ஆன் சுன்னாவை பேசுகிறார்களோ அவர்கள் தூக்கி எறியப்படுவதற்கு தகுதியானவர்கள், அவர்கள் அவமதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள், இந்த சமுதாயத்தை விட்டு வெளியேறுவதற்கு தகுதியானவர்கள். அவர்களிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் நமது உம்மத்தையும் பாதுகாப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.